الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وصندنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض انظر كيف نصرف الآيات لعلهم يفقهون صدق الله العظيم عن أبي حفص عمر بن الخطاب رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه الإمام البخاري في صحيحه கண்ணியத்திற்குரிய மதத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு செய்த கிருபை கருணை எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக பலவிதமான சோதனைகள் வேலைகள் பலவிதமான நோய்கள் சிரமங்களுக்கு மத்தியில் அவனுடைய தீனுக்காக நேரம் கொடுத்து அவனுடைய மாளிகைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அல்லாஹ் நடத்தி வாக்கிக்கிறான். தாய்மார்களே சகோதரிகளே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எது என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால், நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு அமலை ஒரு இபாதத்தை ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பத்தை பாக்கியமாக சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மாதமும் உம்ரா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் உம்ரா செய்கின்றார். மாதத்தில் 15 நாட்கள் காபத்துல்லா அந்த காபா ஷரீஃபாவுக்கு முன்னால் இருந்து தனது தொழுகையை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் ஒருவருக்கு மாதாந்தம் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இதை நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுவோம். ஒருவருக்கு காபத்துல்லாவுக்கு உள்ளால் தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. காபத்துல்லாவுக்கு உள்ளால் யாரும் தொழ முடியாது. ஹஜ் உம்ரா செய்தவர்களுக்கு தெரியும், காபத்துல்லாவுக்கு வெளியில் தொழ முடியவே தவிர காபாவுக்கு உள்ளால் நின்று தொழ முடியாது. ஏன், ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட காபத்துல்லாவுக்குள் தொழுதார்கள். சஹாபாக்களில் நபி அவர்களுடன் தொழுத அதை பார்த்த சஹாபி ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். 124,000 சுமார் 124,000 சஹாபாக்களுக்கு மத்தியில் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மட்டும் நசீபான ஒரு பாக்கியம் அது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் எமது ஆய்வில் கிடைத்தால் அதை நாங்கள் எவ்வளவு பெரும் பாக்கியமாக கருதுவோம். இதெல்லாம் நாங்கள் பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றோம். ஆனால் படைத்த ரபுல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகின்றான், இதெல்லாம் பெரிய பாக்கியமாக நீங்க நினைக்கவா? காபத்துல்லாவுக்கு உள்ளால தொழுகிறது, ஒவ்வொரு மாதமும் காபாவுக்கு முன்னால் இருந்து தன்னுடைய பரவான சுண்ணத்தான நகலான அமல் இபாதத்துகளை நிறைவேற்றது, இது பாக்கியமாக இருந்தாலும் இது நீங்க நினைக்கக்கூடிய அளவு பெரிய பாக்கியமாக இதை நீங்க நினைக்கவாடா? ஏன், இதைவிட பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது உலகத்தில். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் இந்த உலகத்தில் ஹயாத்தோட வாழக்கூடிய காலத்திலேயே ரபுல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பொருத்தத்தை பெற்றுக் கொள்வான். குர்ஆன் தெளிவாக பேசி உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது இருக்கின்றதே, இதைவிட மிகப்பெரிய பாக்கியம் உலகத்திலே எதுவும் கிடையாது. இந்த பாக்கியம் எப்ப மனிதனுக்கு நசீபாகும்? மனிதன் தீனுக்காக நேரம் கொடுத்தால் நசீபாகும். யாரு தன்னுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில் தன்னுடைய குழந்தைகள் குடும்பங்கள் ஏனைய இன்னொன்ன பலவிதமான சோதனைகள் இவைகளுக்கு மத்தியில் நோய்கள் சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த ரப்புடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக தீனுக்கு நேரம் கொடுக்கிறார்கள்,
மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கின்றார்களோ, ஹிதாயத்துடைய வார்த்தைகளை பேசுவதற்கு கேட்பதற்கு நேரம் கொடுக்கின்றார்களோ, அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த பாக்கியசாலிகள். தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துல அல்லாஹ்வுக்காக நாங்க தீனுக்காக எவ்வளவு நேரம் கொடுப்போமோ அந்த அளவு அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டே இருப்போம். யார் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தீனுக்கு நேரம் ஒதுக்கவில்லையோ, இவர்களுடைய நிலைமையை குர்ஆன் பல இடங்களில் தெளிவாக பேசுகின்றது. இவர்கள் நேரம் கேட்பார்கள் சக்ராத்துடைய நேரத்தில், இவர்கள் நேரம் கேட்பார்கள் மௌத்துடைய நேரத்தில், இவர்கள் நேரம் கேட்பார்கள் மரணத்திற்கு பின்னால் கூட. ஏன்? தீனுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய பெருமதியை மனிதன் விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் அதுதான். அல்லாஹ் சொல்லுகின்றான், சக்ராத்துடைய நிலைமையில் ஒரு மனிதன் துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அல்லாஹ்விடத்தில் நேரம் கேட்பான், உலகத்தில் கொஞ்ச காலம் என்னை பிற்படு, சொற்ப காலம் பிற்படு, எதற்காக தெரியுமா? அது ஒரு தீனுடைய காரியத்தை செய்வதற்காக, துன்யாவில் குடும்பத்தை பராமரிக்க அல்ல, பிள்ளைகளுடைய படிப்பை கவனிப்பதற்காக அல்ல, அந்த நேரத்தில் கணவனுடைய அல்லது மனைவியுடைய ஹக்குகளை அதா செய்வதற்காக அல்ல, அந்த நேரத்தை நான் எடுக்க போகிறேன் ஒரு தீனுடைய ஒரு அமலுக்காக, அந்த நேரத்தை தீனுக்கு கொடுக்க போகிறேன். ஏன் கொடுத்து என்ன செய்ய? அந்த மனிதன் அந்த நேரத்தில் வழங்குறான். யாரு தீனுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கிறாரோ அவர் சாலிஹீன்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார். அதை செஞ்சா போதும், அல்லாஹ் சாலிஹான மனிதனாக பேச. தீனுக்கு யாரு நேரம் கொடுக்கிறார்களோ இவர்கள் சாலிஹானவர். இதோட மனிதன் முடிய மாட்டான். ரப்பு செல்வான், நீ நேரம் கேட்கவும் வேண்டாம், நான் நேரம் தரப்போறதும் இல்லை. நீங்க நேரம் கொடுக்கணும் துன்யாவில் வாழக்கூடிய காலத்துல, ஹயாத்தோட இருந்தீங்களே, ஆரோக்கியமாக இருந்தீங்களே, உங்களுக்கு நேரம் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுடைய ரூம் தொண்டை குழிக்கு வரும் முன்னால் இருந்ததே, அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க தீனுக்கு நேரம் கொடுக்கணும். மனிதன் முடிக்க மாட்டான். நரகத்தில் போய் கூட, நரகத்தில் இருந்து கூட அல்லாஹ்விடத்தில் நேரம் கேட்போம். நரகத்தினுடைய அதிபதி பொறுப்புதாரி அவர்களை அழைத்து அல்லாஹ்விடம் சிபாரிசு வேண்டுவார்கள். எதற்காக? நரகில் இருந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அல்ல. சொல்வார்கள், எப்போது அடைந்தாரோ எங்களுடைய விடயத்துல உங்களுடைய ரப்புடைய முடிவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க, உங்களுடைய ரப்புடைய முடிவை மாற்ற சொல்லுங்க. முடிவை எப்படி மாற்றணும்? முடிவை மாற்றணும் நரகத்தில் இருக்கிற எங்களா சொர்க்கவாதிகளாக ஆக்கணும் என்பதாக அல்ல. முடிவை மாற்றணும் நரகவாதிகளாக இருக்கக்கூடிய எங்களை துன்யாவுக்கு அனுப்ப சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு அனுப்பத்தவல்ல, துன்யாவுக்கு அனுப்ப சொல்லுங்க. ஏன்? துன்யாவுக்கு போய் சாலிஹான அமல் செய்ய போறோம், துன்யாவுக்கு போய் தீனுக்கு நேரம் கொடுக்க போறோம். நரகவாதிகள் விளங்குவாங்க, துன்யாவுல போய் தீனுக்கு நேரம் கொடுக்கிறது ஒன்று போதும் நான் சொர்க்கம் போறேன். இதனால கேட்பாங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பத்தவல்ல, துன்யாவுக்கு அனுப்ப சொல்லுங்க, தீனுக்கு நேரம் கொடுக்க போறோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அடிக்கடி தீனுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இவர்களுக்கு நசீபாக்கி கொண்டே இருக்கிறேன். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனின் மீது கோபம் கொண்டு விட்டார், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை கோபித்து விட்டால் மூன்று விதமான விடயங்களை அந்த மனிதனிடமிருந்து அல்லாஹ் பறித்து விடுவார். மூன்று விதமான விடயங்களை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி விடுவான். மவுத்து விரைக்கும், அல்லாஹ்வுடைய கோபம் தனியில் விரைக்கும், அந்த விடயம் அவனுக்கு நசீபாக மாட்டான். சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை கோபித்து விட்டால், ஒரு மனிதனின் மீது கோபம் அடைந்து விட்டால், முதலாவது அந்த மனிதனிடமிருந்து அல்லாஹ் தவாது என்ற பணிவுத்தன்மையை பறித்து விடுவான். மனிதன் அவனை தன்னை பெரியவனாக பெரியவனாக கருதி கொண்டு சமூகத்தில் பெருமை அடித்துக் கொண்டிருப்பான். உயர்வு என்பது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்பது அது பணிவின் மூலமாகத்தான் உண்டாம். மன் தவாமா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்துகிறாரோ, தன்னை பணித்துக் கொள்கிறாரோ, அவரை அல்லாஹ் சமூகத்தில் உயர்த்துவான். உயர்வும் கண்ணியமும் கௌரவமும் பெருமையில் கிடையாது, அவை அனைத்தையும் அல்லாஹ் பணிவு தன்னையுடன் தொடர்படுத்தி இருக்கிறார். யார் மீது அல்லாஹ் கோபம் அடைகின்றானோ, இந்த பணிவு தன்மையை கலட்டி அவனை சமூகத்தில் அல்லாஹ் மட்டம் தட்டு செய்வான். இரண்டாவது விடயம் கனாஅத் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய போதும் என்ற தன்மை. போதும் என்ற தன்மையை அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கலட்டி விடுவான். தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, இன்றைக்கு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதல் உலகளாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைக்குரிய காரணம் இந்த போதும் என்ற தன்மை உள்ளத்தில் இல்லை. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு அளிக்கிறார், ஏன்? அவனுடைய வளத்தை தான் கைப்பற்றணும், தனது நாட்டில் இருக்கக்கூடிய வளம் தனக்கு போதா. ஒரு மனிதன் புற மனிதனுடைய பொருளை ஆசைப்படுகின்றான், ஏன்? காரணம், தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் எனக்கு போதாது. அல்லாஹ் போதும் என்ற தன்மையை உள்ளத்திலிருந்து கலக்கிவிட்டான். மூன்றாவது விடயம், அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது கோபம் அடைந்து விட்டால் நல்ல விடயங்களை கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கிவிடுவான். நல்ல விடயங்களை கேட்பதற்கான, அதை சிந்திப்பதற்கான, அதை தனது காலில் எடுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க மாட்டான். இதன் மூலம் யார் நல்ல விடயத்தை கேட்கவில்லையோ அவருடைய இறுதி முடிவு கட்டதாக இருக்கும் என்பதாக நான் பேசுகின்றது. சூரத்தில் தபாரக்கல்லவி சூறாவில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நரகவாதிகளுடைய சம்பவத்தை பேசுகின்றார். நரகவாதிகள் கவலைப்படுவாங்க, கை சேதப்படுவாங்க, நான் நரகத்துக்கு வந்துவிட்டேனே என்பதற்காக அல்ல. அதற்கு காரணம், மா குன்னா நஸ்மா, உலகத்தில் நல்ல விஷயங்களை கேட்கல, உலகத்தில் தீனுடைய விடயங்களை கேட்கல, ஹிதாயத்துடைய விடயங்களை கேட்கல, இசையை கேட்டேன், விஞ்ஞானை பற்றி பேசுவதை கேட்டேன், பிறருடைய குறைகளை கேட்டேன். அந்த நேரத்துக்கு நான் நல்ல விடயத்தை கேட்க இருந்துச்சு. நரகவாதிகளுடைய கவலை, உலகத்தில் தீனுக்கு நேரம் கொடுக்கல, நல்ல விடயங்களை கேட்கல. எனவே இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த மூன்று விடயத்தையும் அல்லாஹு தஆலா யாரோ ஒருவர் மீது கோபம் கொண்டால் அவர்களுக்கு ஹராம் ஆக்கி விடுவார். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அடிக்கடி இப்படியான சந்தர்ப்பத்தை தாரது. அல்லாஹ் எங்களோட ரஹ்மத்தோட இருக்கிறான், அல்லாஹ் எங்களோட இரக்கமாக நடந்து கொள்வான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்கும். அல்லாஹுக்கு மிக அதிகமாக நாங்கள் சுக்ர செய்வோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு துறையினருக்கும் ஒவ்வொரு பகுதியினருக்கும் வருடத்தில் விசேடமான ஒரு காலத்தை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்திருக்கிறான். அது எந்த துறையாக இருந்தாலும், எந்த பகுதியாக இருந்தாலும், நாங்கள் பார்க்கலாம் விவசாயிகள் இருக்கின்றார்கள், விவசாயிகளுக்கு வருடத்தில் ஒரு காலத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறான். அது அவர்களுக்கு அறுவடைக்குரிய காலம், அவர்களுடைய வியாபாரத்தினுடைய அறுவடை மிக அதிகமாக லாபமாக கிடைக்கக்கூடிய காலம். அந்த காலத்தை விவசாயிகள் பொற்காலமாக, அவர்களுடைய ஒரு சீசனாக கருதுவார்கள். மீன் பிடிப்பவர்களை பார்க்கின்றோம், அவர்களுக்கு அதிகமாக மீன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கின்றது. அந்த காலத்தை மீன் பிடிப்பவர்கள் அவர்களுக்குரிய பொற்காலமாக கருதுவார்கள். வியாபாரிகளை பார்க்கின்றோம், வியாபாரிகள் அவர்களுடைய வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தை சில மாதங்களை முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த மாதம், அந்த காலம் வியாபாரிகளுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் ஏனைய காலத்தை விட அவர்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஏனைய காலங்களுடைய தியாகங்களை விட இந்த காலத்தினுடைய தியாகங்கள் அதிகமாக இருக்கும். ஏனைய காலத்தில் அவர்கள் செய்த சிரமங்களை விட இந்த காலத்தில் செய்யக்கூடிய தியாகங்களும் முயற்சிகளும் சிரமங்களும் அதிகமாக இருக்கும். வளமையாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவர், அவருடைய விசேடமான அந்த சீசன் காலம் வந்துவிட்டால் அவருக்கு சரியாக உணவு உட்கொள்வதற்காக நேரம் கொடுப்பது கிடையாது, தூங்குவதற்கான நேரம் சரியாக ஒதுக்குவது கிடையாது, குடும்பத்தை பராமரிப்பதற்கு சரியாக நேரம் கொடுப்பது கிடையாது. ஏன்? அவருடைய முழு நேரமும் அந்த வியாபாரத்தில். விவசாயியுடைய முழு நேரமும் அந்த விவசாயத்தில், மீன் பிடிப்பவருடைய முழு நேரமும் அந்த மீன்பிடி தொழிலில். ஏன், எவ்வளவு நேரம் கொடுத்து 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 இழைக்க முடியுமோ அந்த அளவு அதனுடைய லாபங்கள், அதனுடைய ரிசல்ட் நல்லதாக அமையும். இதே போன்றுதான் உலகத்தில் கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், கலிமா சொன்ன ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹு தஆலா வருடத்தில் சில காலங்களை நிர்ணயம் செய்து வைக்கிறான். வருடத்தில் சில காலங்களை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். ஒவ்வொரு முஃமினுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அந்த காலம் பொற்காலமாக இருக்கும், மிகச்சிறந்த காலமாக இருக்கும். அப்படியான காலங்களில் ஒன்றுதான் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய புனித ரமலானுடைய காலம். இது முஃமின்களுடைய, முஸ்லிம்களுடைய சீசன் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியத்துவமான ஒரு காலமாக இருக்கிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் என்பது அதனுடைய பொருளை நாங்கள் பார்த்தாலே அதனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா சில அடியார்களுடன் கோபித்திருந்தாலும், அடியார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அருளை விட்டு தூரமாக இருந்தாலும், அடியார்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை விட்டு தூர விலகி இருந்தாலும், அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளின் மூலம் அந்த அடியார்களை தனது ரஹ்மத்தோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய காலம் ரமலானுடைய காலம். இந்த ரமலானுடைய மாதத்தின் மகிமையை சுருக்கமாக சொன்னதாக இருந்தால், யார் ரமலானை மிக பயனுள்ளதாக, ரமலானை அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முறையில் விதத்தில் பயன்படுத்துகிறாரோ, அவருடைய அந்த மாதத்தின் முடிவில் அவருடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா சுபிச்சத்தை ஏற்படுத்துகிறார். அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சிக்கல்களை அல்லாஹ் தஆலா நீக்கி வைக்கின்றான். ஏன், காரணம் ரமலான் என்ற வார்த்தையுடைய பொருளை பாருங்கள். சுட்டெரித்தல். ரமலான் எதனை சுட்டெரிக்கின்றது? மனிதன் செய்யக்கூடிய, அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகளை, தப்புக்களை, பாவங்களை ரமலானுடைய அமல்கள், அந்த மாதத்தினுடைய வெகுமதிகள் சுட்டெரிக்கின்றன. இதனால் கிடைக்கக்கூடிய லாபம் மனிதனுடைய பிரச்சினைக்கும், மனிதனுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்கும் எது அடிப்படையோ அது இல்லாமலாகின்றது. மனிதனுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா ரமலானில் தந்திருக்கக்கூடிய பிரத்யேகமான அமல்களை பாருங்கள், பிரதான அமல்களை பாருங்கள். மிக முக்கியமான மூன்று அமல்கள், மன் சாம ரமலான், பகல் நேரத்தில் நோன்பு நோற்பது, மன் சாம ரமலான், இரவு நேரத்தில் நின்று வணங்குவது, கடைசி 10 இரவுகளில் இரவுகளை தேடி அந்த இரவில் மனிதன் நின்று வணங்குவது. உண்மையிலேயே ரமலானுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு உள்ளத்தில் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்பட்டாலும், இன்னும் ஒரு புறத்தில் அடியார்களுக்கு, மனிதர்களுக்கு ரமலானில் இருக்கக்கூடிய சிரமங்களும் பாரங்களும் ஞாபகம் வரத்தான் செய்கின்றன. ஏன், காரணம் வளமைக்கு மாற்றமாக அந்த மாதத்தில் பகலெல்லாம் நோன்பிருக்க வேண்டும், இரவெல்லாம் வளமைக்கு மாற்றமாக நின்று வணங்க வேண்டும். வளமைக்கு மாற்றமான ஒரு நேரத்தில், அந்த சஹருடைய நேரத்தில் எழுந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களும் அடியார்களுக்கு ஞாபகம் வரத்தான் செய்கின்றன. ஆனால் அந்த சிரமங்கள் எதுவும் வீணானது அல்ல. அந்த சிரமங்கள் எதனையும் அல்லாஹு தஆலா வீணாக வைக்கவும் கிடையாது. அந்த சிரமங்களின் மூலம் அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? உஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பி, அவர்களுடைய, மனிதர்களுடைய முன்னால் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நன்மை என்று சொன்னால், அமல்களுக்குரிய நன்மைகளை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அடியார்களுடைய உள்ளத்தில், மனிதர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்றது. ஆனால் பாவத்தை பற்றி பேசினால் அந்த சந்தோஷம் வருவது மிக குறை. இந்த அமலுக்கு இத்தனை நன்மைகள், 10 லட்சம் நன்மையா மனிதன் சந்தோஷப்படுகின்றான், ஜன்னத்தில் சிறுதாக கிடைக்கப் போகின்றதா மனிதன் சந்தோஷப்படுகின்றான். ஆனால் இப்படியான ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அடியார்களுக்கு ஏற்படுவதில்லை, மனிதர்களுக்கு ஏற்படுவதில்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு நன்மை கிடைக்கின்றதோ அதை விட மிக முக்கியமானது மனிதனுடைய பாவங்கள் அழிக்கப்படவில்லை. ஏன், காரணம் அல்லாஹு தஆலா எங்களுடைய குற்றங்களை, குறைகளை பிடிப்பதற்கு உலகத்திலும் நாளை ஆகரத்திலும் எங்களை குற்றவாளிகளாக பிடிப்பதற்கு அடிப்படை காரணம் எங்களிடம் இருக்கக்கூடிய பாவம். இந்த பாவம் எவ்வளவு கொடூரமானது, பயங்கரமானது என்றால், இந்த பாவத்துடன் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதே ஆபத்து. இந்த பாவத்துடன் ஒரு மனிதன் உலகத்தில் நடமாடுவதும் ஆபத்து. இதே பாவத்துடன் ஒரு மனிதன் மரணித்து விடுவது, அதுவும் ஆபத்து. அந்த பாவத்துடன் அவன் கபருக்கு செல்லுவதும் ஆபத்து. அதே பாவத்துடன் கபரில் இருந்து எழுப்பப்படுவதும் ஆபத்து. அந்த பாவத்துடன் மனிதன் மஹ்ஷருடைய மைதானத்தில் கொண்டு நிறுத்தப்பட்டால் அதுவும் அந்த மனிதனுக்கு ஆபத்து. அந்த பாவத்துடன் சிராத்துல் முஸ்தகீன் மீதான் கேள்வி கணக்கூடிய சந்தர்ப்பம், நல்ல அவர்களுடைய பட்டவலைகள் செயலர்கள் மனிதனுடைய வலது இல்லது கணத்தில் கிடைக்கப்படுவதும் ஆகும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மனிதன் உலகத்தில் பாவத்துடன் வாழ்ந்தாலும் ஆபத்து, அதனுடன் மரணித்தாலும் ஆகும். அவ்வளவு கொடூரமானது பாவம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக எங்களுடைய தாய் நாடு இலங்கை என்று சொல்லக்கூடிய இந்த நாடு, இந்து சமுத்திரத்தின் முத்தி என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த நாடு, இந்த நாடு பல வருடங்களுக்கு முன்னால் எவ்வாறு இருந்தது, இப்போது எவ்வாறு இருக்கின்றது. இந்த இலங்கையுடைய மகிமை, இலங்கையுடைய மதிப்பு, இதற்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள், இதனுடைய வளங்கள் இலங்கை வாழ் மக்களாகிய எங்களுக்கு தெரியாவிட்டாலும், இந்த நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பலரும் அறிந்த உண்மை எந்த அளவுக்கு என்று சொன்னாலும், சில அறிஞர்கள் கூட, மார்க்கத்தின் சில அறிஞர்கள் கூட இந்த இலங்கையை உலகத்தினுடைய சொர்க்கம் என்ற வண்ணத்தில் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய சொர்க்கம் என்று பேசப்பட்ட நாடு இந்த இலங்கை. ஹிஜ்ரி 2nd century வாழ்ந்த மரணித்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அழகுகளையும் எழில்களையும் வர்ணித்து தனியாக கவிதை பாடியிருக்கின்றார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நாட்டை கண்ணால் காண்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத எத்தனோ அரபியர்கள் அவர்கள் சில நூல்களை எழுதி இந்த நாட்டினுடைய மகிமைகளை பேசியிருக்கின்றார். ஏன் காரணம், அவ்வளவு எழில்களும் வரப்புகளும் நிறைந்த நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடல் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்து தந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள், ஆறுகள், நதிகள், மரங்கள், காடுகள் அத்துணையும் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்து தந்தன. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை வளங்களும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்த்து தந்தவை. ஆனால் சம காலத்தில் குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளுக்குள் பார்க்கின்றோம், எதுவெல்லாம் எந்த வளங்கள் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு, இலங்கை வாழ் மக்களுக்கு பெருமை சேர்த்து தந்ததோ அத்துணையும் முஸ்லிம்களுக்கும் மக்களுக்கும் பாதகமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டுகொண்டிருக்கு. இந்த இலங்கை மக்களுக்கு பெருமை சேர்த்து தந்த கடல் பல நூற்று கணக்கான மக்களின் உயிரை சூறையாடிய சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்த்து தந்த மலைகள், அவைகள் சரிந்து விழுந்து பல நூற்றுக்கணக்கான மக்களின் உயிர்களை காவு கொண்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்று மக்களுக்கு கடலோரத்தில் வாழ்வதென்றால் சுனாமியுடைய பயம், நதியோரத்தில் வாழ்வதென்றால் வெள்ளம் வந்துவிடுவோ என்ற பயம், மலைக்கு மேல் வாழக்கூடியவர்களுக்கு மலை சரிந்து விழுந்துவிடும் என்ற பயம், மலையோரத்தில் வாழக்கூடிய கீழே வாழக்கூடியவர்களுக்கு நில அதிர்வு ஏற்பட்டுவிடும் என்ற பயம். இன்று யாரும் உலகத்தில் இலங்கையில் நிம்மதியாக வாழ்வதை கிடையாது. ஆனால் இவை அனைத்தும் இலங்கைக்கு பெருமை சேர்த்து தந்த சொத்துக்கள், வளங்கள். இவை அனைத்தும் இன்று மக்களுக்கு பாதகமாக மாறி இருக்கின்றது என்றால் அதற்குரிய காரணம், நாங்கள் இயற்கை அனர்த்தம் என்று பேசினாலும், இது இயற்கையான அனர்த்தம் என்று நாங்கள் பேசினாலும், படைத்தவன் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ இயற்கை என்ற வார்த்தையை பாவிக்காத. இயற்கை என்பது நாத்திகனுடைய வார்த்தை, இயற்கை என்பது அல்லாஹ்வை கடவுளை ரப்பாக ஏற்றுக் கொள்ளாதவனுடைய வார்த்தை. கடவுள் ஒன்று இல்லை என்ற கோட்பாட்டில் வாழ்வதுடைய வார்த்தை தான் இயற்கை என்ற வார்த்தை. குர்ஆன் சொல்லுகின்றது, இயற்கை என்ற வார்த்தையை பாவித்து பழியை புற மீதோ இயற்கையின் மீதோ சுமத்தாலே அத்துணை அழிவிற்கும் அத்துணை அனர்த்தத்திற்கும் காரணம் நீ செய்த பாவம். மா அஸாபமின் முஸீபா, குர்ஆன் பேசுகிறது, வஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலோ தரைகளிலோ அனர்த்தங்கள் ஏற்படுவது, குழப்பங்கள், சோதனைகள், ஃபித்னாக்கள், அழிவுகள், நாசங்கள் ஏற்படுவது, பிமா கஸபத் அய்தீக், இயற்கை அல்ல உங்களுடைய கைகளால் நீங்கள் சேர்த்து வைத்த பாவத்தினுடைய விபரீதங்கள். நீங்கள் செய்த பாவத்தின் விபரீதத்தை தான் அனர்த்தமாக கண்டுகொண்டிருக்கின்றீர்கள், சேதமாக கண்டுகொண்டிருக்கின்றீர்கள், பிரச்சனையாக கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். காரணம் பாவத்தினுடைய விளை. இதனால் தான் எமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்கு மாற்றமான அல்லாஹ்வுக்கு பொறுப்பான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அந்த பாவத்துக்கு மனிதன் தௌபா செய்யாமல் இஸ்திக்ஃபார் செய்யாமல் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருப்பது எவ்வளவு கொடியது என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே ஒரு பாம்பு குட்டியை வளர்ப்பதற்கு சமனாம். ஒரு மனிதன் தனது வீட்டில் பாம்பு குட்டியை வளர்க்கின்றான், அந்த பாம்பினால் அவனுக்கு எப்போது தீங்கு ஏற்படும் என்பது அவனுக்கே தெரியாது, அவனுக்கே தெரியாது. அந்த பாம்பு குட்டியாக இருக்கும் போதும் அவனை திண்டலாம், அந்த பாம்பு பெருத்து வளர்ந்ததன் பின்னாலும் அவனை திண்டலாம், அவன் சாப்பிடும் போதும் திண்டலாம், தூங்கும் போதும் திண்டலாம், உரையாடி கொண்டிருக்கும் போதும் திண்டலாம். அந்த பாம்பினால் அவனுக்கு எப்போது ஆபத்து விபரீதம் ஏற்படும் என்பது அவனுக்கே தெரியாது. இது போன்றுதான் ஒரு மனிதன் செய்து ஒரு பாவத்தை செய்துவிட்டு அதற்கு இஸ்திக்ஃபார் செய்யாமல் இருந்தால் இந்த பாவம் அவனை எப்போது அழித்து நாசமாக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அந்த பாவத்தினுடைய விபரீதம் உடனடியாக அவனுடைய வாழ்வில் பிரதிபலிக்கலாம், அல்லது அந்த பாவத்தினுடைய விபரீதம் பல வருடங்கள் கழிந்ததன் பின்னால் அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய தொழிலில், அவனுடைய வியாபாரத்தில், அவனுடைய வாகனத்தில், அவனுடைய பிள்ளைகளில், அவனுடைய பரம்பரைகளில் அந்த பாவத்துடைய தாக்கம் ஏற்படலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, பாவம் பொல்லாதது, மிக கொடியது, எமக்கு மாத்திரம் அல்ல எமது பரம்பரையை கூட அழித்து சேர்த்து நாசமாக்கக்கூடியது மிக கொடியது பாவம், மிக கூடியது பாவம். இதனால்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதனுக்கு காலில் ஒரு முள் தைக்கிறது என்றால் கூட அவனுக்கு ஏற்படக்கூடிய தலைவலி, அத்துணை விடயங்களும் அத்துணை சோதனைகளும், ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து சேதங்களும் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். பாவம் எதுவரைக்கும் இருக்குமோ அதுவரைக்கும் வாழ்வில் மனிதன் பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இருக்கத்தான். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொன்னார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம் ஒரு பாவம் செய்து விட்டால், என்னுடைய வாழ்வில் ஒரு பாவம் நடந்து விட்டால், அந்த பாவத்தினுடைய விபரீதத்தை அதனுடைய தாக்கத்தை உடனடியாக இரண்டு விடயங்களில் கண்டுகொள்வேன், உடனடியாக இரண்டு விடயங்களில் பார்ப்பேன். முதலாவது என்னுடைய வாகனம், வாகனம் இருந்ததற்காக நினைத்தவாறு பிரயாணம் செய்து கொள்ள முடியாது, அந்த வாகனம் எமக்கு வசப்படுத்தப்படும். இதனால் தான் மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுகின்றது, வாகனத்தில் ஏறினால் துஆ ஓதுங்கள், சுபஹானல்லதி சஃபரனாஹாதா, இந்த வாகனத்தை எமக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ் தூய்மையான. வாகனம் வசப்படுத்தப்பட்டால் தான் அந்த வாகனத்தில் மனிதன் பிரயாணம் செய்யலாம். சொல்லுகின்றார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த காலத்தில் நான் குதிரையில் அல்லது ஒட்டகத்தில் அல்லது கழுதையில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பேன், குறித்த தூரத்தை குறித்த நேரத்தில் அடையக்கூடிய என்னுடைய வாகனம் சில நேரம் தாமதிக்க ஆரம்பிக்கும், அரை மணி நேரத்தில் பிரயாணம் செய்து அடைந்து கொள்ள முடியுமான ஒரு தூரத்தை சென்றடைவதற்கு அந்த வாகனம் ஒரு மணித்தியாலம் இரண்டு மணித்தியாலங்கள் கிடைக்கும். அல்லது நான் பிரயாணம் செய்யக்கூடிய என்னுடைய ஒட்டகம் குதிரையோ கழுதையோ இடையில் படுத்துக் கொள்ளும், என்னுடைய வாகனம் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிடும். உடனடியாக உணர்ந்து கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஏதோ ஒரு காரியத்தை பாவத்தை செய்து வைக்கின்றேன், உடனடியாக நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், இரண்டாவது என்னுடைய மனைவி, நான் ஏதாவது ஒரு பாவம் என்ன நிகழ்ந்து விட்டால் அதனுடைய தாக்கத்தை என்னுடைய மனைவியில் கண்டுகொள்வேன், குடும்பத்தில் கண்டுகொள்வேன். என்னுடன் நன்றாக கலைத்து உரையாடி சிரித்து பேசிக் கொண்டிருந்த மனைவி திடீரென என்னுடன் கோபிக்க ஆரம்பித்து விடுவாள், திடீரென என்னுடன் சண்டை பிடிக்க ஆரம்பித்து விடுவாள், என் மீதான வெறுப்பை வெளிப்படுத்துவாள். நான் விளங்கிக் கொள்வேன், என்னால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கின்றது. ஏன்? காரணம், உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். உள்ளங்கள் யாரும் யாருடைய உள்ளத்தையும் வென்றெடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லா. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு படித்துக் கொடுத்த பாடம் இது, மா அல்லத்த பைல குலூபிஹிம், நபியே மக்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒற்றுமையை உண்டு பண்ண முடியாது. அல்லாஹு மக்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை, இணக்கத்தை, அன்பை, நேசத்தை, பாசத்தை உருவாக்குகிறார். உள்ளங்கள் என்பதை ஹதீஸில் குதுசியில் வருகின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், உள்ளங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இரண்டு விரல்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு விரல் கிடையாது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த உள்ளத்தை நான் விரும்பிய பக்கம் திருப்பி விடுவேன். சொல்லுகின்றார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடன் என்னுடைய மனைவிக்கு அன்பை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். நான் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை துண்டித்ததன் காரணமாக எனக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருந்த உள்ள தொடர்பை அல்லாஹ் துண்டித்து விட்டான். சொல்லுவார்கள், உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்வேன், பாவ மன்னிப்பு தருவேன், பாவத்திலிருந்து மீட்சி பெறுவேன், உடனடியாக எனது வாகனத்தில் இருந்த மனைவியுடன் இருந்த பிரச்சினை நீங்கி போவதை கண்ணூடாக காண்கின்றேன் என்று சொல்லுவார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தாய்மார்களே, சகோதரிகளே, சாதாரண ஒரு பிரச்சனை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, சகோதரத்துவங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் மனிதன் செய்யக்கூடிய பாவம். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இரண்டு நண்பர்கள் இருக்கின்றார்கள், இரண்டு நண்பர்கள் இருக்கின்றார்கள், அந்த இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை சச்சரவு உண்டாகி இருவரும் பிரிந்து விடுகின்றார்கள் என்றால் அந்த இருவரில் ஒருவரால் பாவம் நடந்திருக்கின்றது என்று நபி அவர்கள் சொன்னார். ஒரு நண்பன் செய்த பாவம் அடுத்த நண்பனை பிரித்துவிடும், அவ்வளவு கொடூரமான கொடியதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம். இன்றைக்கு கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது, சர்வ சாதாரணமாக சர்வ சாதாரணமாக வட்டியிலும் ஹராத்திலும் மூழ்கி கிடக்கின்றோம். வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். காரணத்திற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், காரணத்தை மனிதன் தேடி மனிதன் இன்னொருவரின் பக்கம் நிறுத்துகின்றான், அவன் தான் பிரச்சனைக்கு காரணம் என்று பேசுகின்றான். குர்ஆன் சொல்லுகின்றது, ரப்பு சொல்லுகின்றான், ஃபலா துஸக்கு அன்புஸக்கும், நீ இன்னொருத்தர் மீது பழிய போட்டு உன்னை நீ சுத்தப்படுத்திக் கொள்ளாதே. உனக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் உன்னுடைய பாவம். நீ பிறரை காரணம் சொல்ல வேண்டிய இன்னொருவரின் பக்கம் விரல் நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய முசீபத், இவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்படுவது எங்களுடைய கைகளால் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக. இந்த பாவத்துடன் மனிதன் வாழ்ந்தால் தொடர் பிரச்சனை, நிரந்தரமான பிரச்சனைக்கு மனிதன் ஆளாக வேண்டி வரும். இதே பாவத்துடன் மரணித்தால் அவருடைய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் ஒவ்வொரு கட்டங்களும் மோசமானதாக அமைந்துவிடும். எனவே இப்படியான ஒரு நிலைமையிலிருந்து மனிதனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் உங்களுடைய பாவங்களால் நீங்கள் பெரும்பெரும் முசீபத்துகளை சோதனைகளை உலகத்தில் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. இதனால் இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்துங்கள். ரமலான் மாதத்தை பயன்படுத்தி பாவங்களை அழித்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று அல்லாஹ் எங்களுடைய கைகளில் ஒப்படைத்த புனிதமிக்க மாதம் தான் இந்த ரமலான். தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய அமல்கள், ரமலானுடைய அமல்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய பாவத்தை மன்னித்து வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நாங்கள் நோக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பும், ஒவ்வொரு தராவீஹ், அந்த தராவீஹில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ருகூ, ஒவ்வொரு சுஜூத், ஒவ்வொரு திலாவத், ஒவ்வொரு திக்ர் எங்களுடைய பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பிரச்சனைகளை இல்லாமலாகும். தாய்மார்களே, சகோதரிகளே, ஆனால் மிகப்பெரிய ஒரு நஷ்டம், இந்த ரமலானுக்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்று நினைத்து நினைத்து நினைத்தே ரமலானுடைய மாதத்தை நாங்கள் நடந்து விட்டு வருகின்றோம். ரமலானை சிறப்பாக கழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்போம், திரும்பினால் நோன்பு 10 முடிந்திருக்கும், திரும்பினால் நோன்பு 15 முடிந்திருக்கும். நினைத்து நினைத்தே முழு நோன்பையும் நடந்து விட்டு விடும். எனவே உண்மையான ஒரு புத்திசாலி, உண்மையான ஒரு முஃமின் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அதை பற்றி சிந்தித்து கவலைப்பட்டு பிரயோசனம் கிடையாது. ரமலான் வந்ததற்கு பின்னால் அவசரமாக அதற்கு தயாராகி அதனுடைய அமல்களை நாங்கள் ஒழுங்கு செய்து கொள்ள முடியாது. எனவே புத்திசாலி ஒரு முஃமினுடைய உண்மையான தன்மை என்ன? ரமலான் வருவதற்கு முன்னால் ஷஅபானுடைய மாதத்தில் ரமலானுக்கு தயாராகும். ஷஅபானுடைய மாதத்தில் ரமலானுக்கு தயாராகுவான். அந்த ரமலான் மிகப்பெரும் பாக்கியம் அல்லவா? எனது பாவத்தை அழிக்க வந்தது அல்லவா? எனது வாழ்வின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்த மாதம் அல்லவா? அந்த ரமலானுக்கு நான் ஷஅபானில் இருந்து தயாராக வேண்டும். இது யாருடைய வழிகாட்டல்? சையதுனா ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக நோன்பு நோக்க ஆரம்பித்து விடுவார். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ஷஅபானுடைய மாதத்தில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடராக நோன்பு நோற்றுக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் யோசிப்போம், நபி அவர்கள் ஓரிரு நாட்கள் நோன்பை விட்டால் மிக நன்றாக இருக்குமே, இவ்வளவு அதிகமாக நோன்பு நோக்கின்றார்களே என்று சிந்திக்கக்கூடிய அளவு நோன்பு நோப்பார்கள். அதே ஷஅபானில் நபி அவர்கள் நோன்பை விடுவார்கள். நாங்கள் நினைப்போம், நபி அவர்கள் இந்த பகுதியில் ஒரு நோன்பை நோற்றால் நன்றாக இருக்குமே என்று சிந்திக்கக்கூடிய அளவும் நோன்பை விட்டு விட்டு சும்மா இருப்பார்கள். ஹதீஸில் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஷஅபானுடைய முதல் 15 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத், இறுதி ஷஅபானுடைய இறுதி 15 நாட்களில் நோன்பு நோற்பது ஹராம். ஏன்? காரணம், மனிதன் ரமலானுக்கு தயாராகிறது. பல மாதங்கள் நோன்பில்லாமல் இருந்து திடீரென மனிதன் ரமலானுடைய தலைநோன்பை நோக்க ஆரம்பித்து விட்டால், அந்த நோன்பில் மனிதன் பல மாதங்களுக்கு பின்னால் நோற்றதன் காரணமாக அதில் சடைமடைந்து விடுவான், களைத்து விடுவான். அவனால் நோன்பில் அமல்களை சரியாக செய்ய முடியாமல் போய்விடும். இதனால் ஷஅபானுடைய மாதம் ரமலானுடைய நோன்பிற்கு பயிற்சி பெறுங்கள். முதல் 15 நாட்களை நோன்பில் கழியுங்கள். நோயாளிகளை தவிர, தன்னலம் உள்ளவர்களை தவிர மார்க்கம் சுத்தத்தாக்கி இருக்கின்றது. 15 நாட்கள் நோன்பு நோற்று ரமலானுக்கு தயாராகுங்கள். ஏன் ஷஅபானுடைய பிந்திய 15 ஹராம்? ஷஅபான் முழுவதும் மனிதன் நோன்பு நோற்றால் ஒரு மாதம் பூர்த்தியாக நோன்பு நோற்றதன் காரணமாக ரமலானில் களைத்து விடுவார். ஷஅபானுடைய தொடர் நோன்பு ரமலானில் மனிதனை களைப்படைய செய்துவிடும். எனவே ரமலானுடைய பாக்கியங்களை மனிதன் நழுவ விட்டு விடுவார். அதனால் ஷஅபான் இறுதி 15 நோன்பு நோக்க வேண்டாம். நன்றாக உண்ணுங்கள், பருகுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், ஆறுதலாக நன்கு ஓய்வெடுத்து ரமலானை உற்சாகமாக சுறுசுறுப்புடன் சந்தியுங்கள் என்ற வழிகாட்டலை மார்க்கம் எனக்கு தந்திருக்கிறது. கேட்கின்றார்கள் சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், ஷஅபானுடைய மாதம் இவ்வளவு அதிகமான நோன்புகள் எதற்காக யார் ரசூலல்லாஹ்? சொல்லுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷஅபான் இருக்கின்றது ரஜபிற்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். ரஜபுடைய மாதத்தில் அதிகமான மக்கள் பொழுதுபோக்காக இருக்கின்றார்கள், ரமலான் வந்துவிட்டால் அமல்களை கொட்டி தீர்க்கின்றார்கள். ஷஅபான் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள மாதம், அடியார்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் பராக்காக இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் அடியார்கள் அல்லாஹ்வுடன் தொடர்புபடுத்த வேண்டிய மாதம் ஷஅபானுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஷஅபான் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால் ரமலானுடைய அமல்களை ஒத்திகை பார்ப்பதற்காக. ரமலானுடைய அமல்களை ஒத்திகை பார்ப்பதற்கான மாதம் ஷஅபான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மாதம் ஷஅபானுடைய மாதம். அடுத்ததாக, அடுத்த விடயமாக, குர்ஆன் திலாவத் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்தினதே குர்ஆனை வைத்துத்தான். ரமலானுக்கு அல்லாஹ் வரைந்து வைக்கணும் செல்வது நோன்பை வைத்தல்ல, அந்த நோன்பில் இருக்கக்கூடிய கியாமுல்லைலை வைத்தல்ல, தஹஜ்ஜுதை வைத்தல்ல, குர்ஆனை வைத்து அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை வரைவிறக்கணும் சொல்லுகின்றார். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். எனவே குர்ஆனுடைய மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானை பயனுள்ளதாக கழிப்பதற்கு, ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை தவாம் செய்வதற்கு, பூர்த்தி செய்வதற்கு மனிதன் ஷஅபானிலிருந்து குர்ஆனை தூக்க ஆரம்பித்து விட வேண்டும். நோன்பில் ஒரு குர்ஆனை முழுவதும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் ஒரு ஜுஸ்தான் முடிந்திருக்கும், இரண்டு நோன்புகள் முடிந்திருக்கும். 10 ஜுஸ் முடிந்திருக்கும் ரமலான் தமாம். ஒட்டுமொத்த ரமலானிலும் வருமனே 10 ஜுஸ்கள், 15 ஜுஸ்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனுடைய மாதத்திலேயே அந்த குர்ஆனுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரும் துர்ப்பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரும் துர்ப்பாக்கியசாலிகள். இதனால் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை தூக்கி பயன் அல்ல, ரமலானுக்கு தயாராக வேண்டிய ஷஅபானில் குர்ஆன் தூக்கப்பட வேண்டும். இப்னு ரஜப் அல் ஹம்பலி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி போன்ற ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா போன்ற இமாம்கள் எழுதுகின்றார்கள், சில சஹாபாக்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால், ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமானவர்கள் தனது தொழிலுக்கு நேரம் கொடுப்பதை குறைத்துக் கொள்வார். தனது தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு, தன்னுடைய விவசாயத்திற்கு, துன்யாவுடைய தேவைக்கு நேரம் கொடுப்பதை சஹாபாக்கள் குறைத்துக் கொள்வார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் கடைகளை இழுத்து மூடிவிடுவார். ஏன்? காரணம், குர்ஆனுக்கு நேரம் கொடுப்பதற்காக, குர்ஆனுக்கு நேரம் கொடுப்பதற்காக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அவர்கள் கடைகளை மூடிய வரலாறுகளை இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள். பெரும்பெரும் இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரியார்கள் இல்முடைய மஜ்லிஸில் திளைத்தவர்கள், இல்மில் மூழ்கியவர்கள், கிதாபுகளை எழுதுவதில் தனது ஆயுளை கழித்தவர்கள், அப்படிப்பட்ட பெரும்பெரும் இமாம்கள் கூட ஷஅபானுடைய, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய இல்முடைய மஜ்லிஸுகளுக்கு, இல்முடைய சபைகளுக்கு விடுமுறை கொடுத்து விட்டு குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சில நேரங்களில் இஷாவுக்கு பின்னால் மார்க்கத்தின் ஒரு விடயத்தை முதாக்கரா செய்ய ஆரம்பிப்பார்கள். இவர்கள் ஒரு கருத்தை சொல்ல, மற்றவர் இன்னும் ஒரு கருத்தை சொல்ல, ஒருவருக்கொருவர் ஆதாரம் காட்டி எல்முடைய சபைகளில் இருந்து கொண்டு திரும்பி பார்த்தால் ஃபஜ்ருடைய நேரம் ஆகிவிடும். ஃபஜ்ருக்கு அதான் சொல்லு, இஷாவுக்கு பின்னால் ஆரம்பித்த எல்முடைய முதாக்கரா ஃபஜ்ர் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். அவ்வளவு இந்த எல்முக்கு நேரம் கொடுத்த உத்தம பெரியார்கள் அவர்கள் ஷஅபானில், ரமலானில் எல்முடைய கிதாபுகளை மூடிவிட்டு, கிதாபுகளை எழுதுவதை இடை நிறுத்திவிட்டு குர்ஆனுக்கு நேரம் கொடுப்பார்கள் என்றால், இந்த உலக சோலைகளில், உலக வேலைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய நானும் நீங்களும் எவ்வளவு குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் குர்ஆனை முதாக்கரா செய்வார்கள். ரமலான் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவர்களின் தலைவர், விண்ணவர்களின் தலைவர், மண்ணில் உள்ளவர்களுடைய தலைவருடன் குர்ஆனுடைய முதாக்கராவுக்கு வந்து விடுவார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களை சந்தித்து முழு குர்ஆனையும் நபி அவர்களுக்கு ஓதி காட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எதனை தெளிவுபடுத்துகின்றார்கள்? குர்ஆனை ஓதுவது எவ்வாறு இபாதத்தோ இதே போன்று பிறர் குர்ஆன் ஓத கேட்பதும் இபாதத். குர்ஆனை ஓதினால் நன்மை கிடைப்பது போன்று குர்ஆன் ஓதுவதை கேட்டாலும் நன்மை கிடைக்கும். எனவே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த சூழலை, சரித்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் வயது அதிகரிக்க அதிகரிக்க வயது போக போக எங்களுடைய அமல்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. வாலிப காலத்தில் உற்சாகமாக அமல் செய்தார், முன்பின் சுன்னத்துகள் தவறுவது கிடையாது. ஆனால் இப்போது வயோதிகமாகிவிட்டது, அமல்களில் குறைபாடு, முன்பின் சுன்னத்துகளில் பொடுபோக்கு. குர்ஆனை பயோ ஆரோக்கியமான காலத்தில், வாலிப காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதியவர்கள் வயோதிகம் அடைந்து விட்டது, ஓத முடியாது, பார்வை விளங்குவதில்லை, அதை ஜுஸ்ஸாக குறைத்துக் கொண்டார். தாய்மார்களே, சகோதரிகளே, வயது போக போக அமல்கள் குறைவதல்ல, அமல்கள் அதிகரிக்க வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலும் அதுதான். வளமையாக ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு குர்ஆனை நபி அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். இறுதி ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களை அதிகரிக்கின்றார்கள். இரண்டு குர்ஆன்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டினார். ஒவ்வொரு நோன்பிலும் பத்து நாள் இஃத்திகாம் இருப்பார்கள். இறுதி நோன்பில் வயோதிகம் அடைந்து விட்டது, இறுதி காலகட்டம், 20 நாட்கள் பஸ்தனுக்கு இஃத்திகாமுக்கு ஒதுக்குகின்றார்கள், படித்து தருகின்றார்கள். வயோதிகம் ஆக ஆக, வயது செல்ல செல்ல அமல்கள் குறைவதல்ல, அமல்கள் அதிகரிக்கவில். ஏன் காரணம்? வயோதிகம் அடைய அடைய வயது போக போக நான் உலகை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ரப்பை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். எனது கபரை நான் முன்னோக்கி கொண்டிருக்கின்றேன். உலகத்தை விட்டு நான் பிரிந்து செல்லவில்லை, பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றேன். எனது ரப்பை சந்திக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது, கபருடைய வாழ்க்கைக்கான காலம் வந்துவிட்டது. இப்போது நான் துன்யாவுடைய சோரிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், உலகத்துடனான தொடர்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், நான் அல்லாஹ்வுடன் தொடர்பை அதிகரிக்க வேண்டும், என்னுடைய கபருக்கு தயாரிப்பை அதிகரிக்க வேண்டும். இதனால் வயோதிகம் அடைய அடைய அமல்களிலும் அதிகம் ஏற்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துத்தருகின்றனர். ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்றாவது ஒரு அமல் சதகாவுடைய வாசல்கள் திறக்கப்படும். தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக சதகா செய்வதை விட ரமலானுடைய காலத்தில் அவர்களுடைய சதகாவுடைய வேகம் அதிகரிக்கும். இன்று உலகத்தில் ஒவ்வொரு விடயத்தை அளப்பதற்கும் ஒவ்வொரு விதமான கருவிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு விடயத்தை அளப்பதற்கும் ஒவ்வொரு விதமான கருவிகள். கிரிக்கெட் விளையாடக்கூடிய நேரத்தில் ஒரு பந்து வீச்சாளர் அவர் பந்தை சுழற்றி வீசுகின்றார் என்றார், அவர் அந்த பந்தை தனது கையில் வைத்து தனது கையை எவ்வளவு வேகத்தில் சுழற்றுகின்றார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு கருவிகள் வளர்ந்துவிட்டன. இதே போன்றுதான் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வேகமாக சதகா செய்வார்கள். அவர்கள் சதகா செய்த வேகத்தை ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக துல்லியமாக சொல்லுகின்றார்கள். நபி அவர்களுடைய சதகாவுடைய வேகம் எவ்வாறு இருக்கும் என்றால் மிக வேகமாக வீசக்கூடிய சூறாவளி காற்றை விட வேகமாக நபி அவர்களுடைய சதகா அமைந்திருக்கும். சூறாவளி என்பது ஒரு மணி நேரத்துக்கு 140 கிலோமீட்டர்களை விட அதிகமாக வீசக்கூடிய காற்று. அந்த காற்றை விட வேகமாக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய சதகா. சதகாவுடைய மாதம் தாய்மார்களே சகோதரிகளே, முடிந்த அளவு சதகாக்களை செய்வோம். முடிவு செய்யப்பட்ட விபத்துகள், ஆபத்துக்கள், சர்வைகள், கெடுதிகள் அனைத்திலிருந்தும் அந்த சதகாயமை பாருங்கள். அல்லாஹ் ஏதோ ஒரு நோயை எமக்கு முடிவு செய்திருக்கிறார், இந்த சதகா அந்த நோயை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவு சக்தி கொண்டது. எமது குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார், நாங்கள் கொடுக்கக்கூடிய சதகா அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு சக்தி உள்ளது. எனவே முடிந்த அளவு சதகா கொடுக்க சதகாவுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய ஹதீஸில் பெண்களுக்கு செய்த உபதேசம் என்ன? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மிஅராஜுடைய இரவில் நான் மிஅராஜுக்கு சென்று வந்த போது சுவர்க்கத்தில் அதிகமாக ஏழை சஹாபாக்களை கண்டேன், நரகத்தில் நான் அதிகமாக கண்டது பெண்களை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தில் நான் அதிகமாக கண்டது பெண்களை. இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம், இதை கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டது எங்களை அல்ல, அது வேறு யாரோ பெண்களை கண்டிருப்பார். வேறு யாரோ பெண்களை ஏதோ ஒரு இடத்தில் வாழக்கூடிய வேறு யாரையும் நபி அவர்கள் கண்டிருப்பார்கள். இன்று எங்களுடைய பெண்களுடைய ஹாலாத். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெண்மணிகளுக்கு இந்த விடயத்தை சொன்ன நேரத்தில் சஹாபா பெண்மணிகள் துடித்து எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் பெண்ணாக பிறந்து நாங்கள் படக்கூடிய அவஸ்தைகள் எங்களுக்கு தான் தெரியும். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை நாங்கள் எதிர்நோக்கின்றோம். ஆண்களை விட உலகத்தில் பெண்களாகி எங்களுக்கு சிரமங்கள் அதிகம். ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் அந்த பெண் குழந்தை வளர்ந்து அந்த பிள்ளைக்குரிய திருமண ஏற்பாடுகள், அதற்கு பின்னால் குழந்தை பெற்றெடுப்பது, அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பது, அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து கொடுப்பது, வயோதிபத்தை அடைவது, கணவனை பராமரிப்பது, பிள்ளைகளை பராமரிப்பது, வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்வது, அத்தனையும் பெண்களுடைய தலையில் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கு மத்தியில் எத்தனையோ நோய்கள் நொடிகள், எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ இயலாமைகள், எத்தனையோ வருத்தங்கள், மனக்கவலைகள், இவை அனைத்திற்கும் மத்தியில் தான் பெண்களாகிய நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். யார் சொல்லலாம், உலகிலும் ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையிலும் நாளை ஆகரத்திலும் நரகத்துடைய அளவை நாங்கள் அனுபவிப்பதா? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், நீங்கள் நரகத்திற்கு செல்வதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்கள் செய்த குறைபாடு கிடையாது, உங்களுடைய குணங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ரெண்டு காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், துக்ஸிர்னல் லஅன், நீங்கள் அதிகமாக சபிக்கின்றீர்கள், அதிகமாக மற்ற மக்களை ஏசி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் தன்னை பெற்றெடுத்த தாய் என்று கூட பார்க்க மாட்டீர்கள், தன்னுடன் உடன் பிறந்த சகோதரி என்று பார்க்க மாட்டீர்கள், தனக்கு உழைத்து தந்த தந்தை கணவன் என்று பார்க்க மாட்டீர்கள், தனக்கு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் உதவி செய்த தன்னுடைய தோழி என்று பார்க்க மாட்டீர்கள், தன்னுடைய அண்டை விட்டு பெண் என்று பார்க்க மாட்டீர்கள். எடுத்த எடுப்பில் மனதை உடலின் அளவுக்கு பேசி முடித்து விடுவீர்கள். உங்களுடைய நாவுகளை பிறருடைய மனதை உடைப்பதற்கு, பிறருடைய மனதை புண்படுத்துவதற்கு நீங்கள் உபயோகிக்கின்றீர்கள். நீங்கள் நரகம் செல்வதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று. பிரச்சனைகள் வந்தால் பொறுமையை கையாளும் விதம் குறைவு, நிதானமாக இருக்கும் வீதம் குறைவு, எடுத்த எடுப்பில் கண்டபடி ஏசி பழி தீர்த்து விடுவீர்கள். நீங்கள் உங்களுடைய நாவுகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நரக நெருப்பினால் இந்த நாவுகளை சுட்டுத்தான் அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கும். இரண்டாவது காரணம் சொன்னார்கள், தத்புர்னல் அஷீர், நீங்கள் நரகம் செல்வதற்கு இரண்டாவது அடிப்படை காரணம் உங்களுடைய கணவன்மார்களுடைய விடயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குறைபாடு. உங்களுடைய கணவர்களுக்கு நீங்கள் நன்றி கெட்ட முறையில் நடக்கின்றீர்கள். உங்களுடைய கணவன் உங்களுக்காக எவ்வளவு சிரமப்படுகின்றார், அவன் உங்களுக்கு உணவளிப்பதற்காக உங்களை மகிழ்விப்பதற்காக என்னுடைய மனைவியும் எனது பிள்ளைகளும் ஒரு நேரம் கூட பட்டினியாக இருந்துவிடக் கூடாது, பசியுடன் இருந்துவிடக் கூடாது, அவர்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்றான், வெயில் மழை பாராமல் உழைக்கின்றான். அவனுடைய எத்தனையோ இன்பங்களையும் சுகங்களையும் அவன் குளிதோண்டி புதைக்கின்றான், தியாகம் செய்கின்றான். உங்களுடைய சந்தோஷத்திற்கு முன்னால் அவனுடைய சந்தோஷத்தை அவன் பொருட்படுத்துவது கிடையாது. அவனுக்கு சுகம் இல்லாவிட்டாலும் அவனுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நோயுடன் அவன் உங்களுக்காக உழைக்கின்றான். இவ்வாறு உழைத்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்த கணவன் திடீரென ஒரு நாள் நோயுற்று விழுந்து விடுகின்றான். அல்லது உங்களுக்கும் அவனுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு ஏற்பட்டு விடுகின்றது. நீங்கள் எடுத்த எடுப்பில் என்ன பேசுவீர்கள் தெரியுமா? நபி அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி காட்டியே சொன்னார்கள், உங்களுக்காக பல வருடங்கள் இரவு பகல் பாராமல் மழை வெயில் பாராமல் தன்னுடைய இன்பங்களை சுகங்களை தியாகம் செய்து உழைத்த உங்களுக்கு எவ்வளவோ தேவைகளை நிவர்த்தி செய்து தந்த உங்களது கணவனை பார்த்து நீங்கள் கேட்பீர்கள், உன்னிடமிருந்து நான் என்ன நலவை கண்டிருக்கிறேன், உங்களால் எங்களுடைய குடும்பத்துக்கு என்ன நலவு நடந்துச்சு என்று கேட்பீங்க. அவனுடைய மனம் அவனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு சஞ்சலப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த கணவனுடைய இந்த உள்ளத்தின் வேதனையை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவனுடைய வேதனைக்கு மருந்து செய்வதற்காக உங்களை நரக நெருப்பில் போட்டுத்தான் அவனுக்கு அல்லாஹ் ஆறுதலை கொடுக்க வேண்டும். தாய்மார்களே சகோதரிகளே, உங்களுடைய நாவுகள் உங்களுடைய குணங்கள் சீராகும் வரைக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது அல்லாஹ் பார்க்க. எனவே இப்படி சஹாபா பெண்கள் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபா பெண்மணி எழுந்து கேட்கிறார், யார் ரசூலல்லா, யார் ரசூலல்லா, நாங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான் யார் ரசூலல்லா, பெண்கள் மனிதர் என்ற அடிப்படையில் நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம், எத்தனையோ பேரை ஏசி பேசி திட்டி இருக்கின்றோம், கணவர் மார்களுக்கு கூட அவர்களுக்கு நன்றி இல்லாத வார்த்தைகளை உபயோகித்து இருக்கின்றோம், நரக நெருப்பை எங்களால் தாங்க முடியாது யார் ரசூலல்லா, நரக நெருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறையை சொல்லுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் காட்டிய வழிமுறை என்ன தெரியுமா? தஸத்தக்னே, உங்களுடைய சதகாவை அதிகப்படுத்திக் கொள்ளும், சதகா செய்து கொள்ளுங்கள். எப்படி சதகா செய்யணும், எப்படி சதகா செய்யணும்? சொன்னார்கள், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்தை கலத்தி எறிந்தாவது, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்தை கலத்தி கொடுத்தாவது சதகா செய்து நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து எடுக்கணும். எனவே ஷஹாபாவுடைய அமல்களில் ஒன்றுதான் சதகா. இந்த சம்பவத்தை சொன்னதே சதகாவை வலியுறுத்துவதற்கான தாய்மார்களே சகோதரிகளே, சதகாவுடைய மாதம், அதிகமாக சதகாக்களை செய்வோம். உலகத்தில் இருக்கக்கூடிய முசீபத்துகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாத்திரமல்ல, நரக நெருப்பை கூட அணைத்துவிடும் அளவு சக்தி மிக்கது நாங்கள் செய்யக்கூடிய சதகாவாக இருக்கின்றன. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமலானுக்கு முன்னால் முஃமின் என்ற அடிப்படையில், புத்திசாலி என்ற அடிப்படையில் ஷஅபானில் நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். ரமலான் வந்துவிட்டால் பள்ளி வாசல்கள் தயாராகிவிடும், பள்ளி வாசல்கள் சுத்தப்படுத்தப்பட்டுவிடும், வீடுகள் சுத்தம் செய்யப்படும், ஆனால் ரமலானில் மனிதன் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், மனிதனுடைய உள்ளம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். ரமலானுக்காக தயாராகுவது மஸ்ஜிதுகளோ வீடுகளோ அல்ல, ரமலானுக்கு மனிதன் தயாராக வேண்டும், மனித உள்ளங்கள் தயார்படுத்தப்பட வேண்டும். எனவே ஷஅபானுடைய மாதம் ரமலானுக்கு தயாராகவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய விசேடமான ஒரு இரவை குறித்து சொன்னார்கள். பதினைந்தாவது இரவு இப்னு மாஜா ஷரீஃபில் பதிவாகியுள்ள ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஷஅபானுடைய மாதம் பதினைந்தாவது இரவில் அல்லாஹு தஆலா அடியார்களின் பக்கம் விசேட கண்ணோட்டம் செலுத்துகின்றான். அடியார்களை அல்லாஹ் விசேடமான ஒரு கவனம் செலுத்துகின்றான். அந்த இரவில் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை உலகத்தின் அடி வானத்துக்கு இறக்குகின்றார். ஏன் அடியார்கள் ரஹ்மத்தோடு நெருக்கமாகும், அடியார்களை தன்னுடைய ரஹ்மத்துடன் ரஹ்மத்தோடு அல்லாஹ் நெருக்கமாக்கிக் கொண்டோ அல்லாஹ் அந்த இரவில் கேட்கின்றார், அலா மின் முஸ்தஃபிரின் ஃபஅஃபிரலா, யாரேனும் இந்த இரவில் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா, அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். யாரேனும் என்னிடத்தில் ரிஸ்கு கேட்பவர்கள் இருக்கின்றனா, வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தேடுபவர்கள் என்னிடம் இருக்கின்றார்களா. ரிஸ்கு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உணவு மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் அத்தியாவசியம் தேவையோ அவை அனைத்திற்கும் பேர் இருக்கிறார். அது தனக்கு கிடைக்க இருக்கின்ற சாலிஹான கணவன், சாலிஹான மனைவி, தனக்கு தேவையான வாகனம், வீடு, குழந்தை செல்வங்கள், உணவுகள், குடிபானங்கள் அத்துணையும் சேர்த்து அதுக்கு பெயர் அல்லாஹ் கேட்கின்றான். உங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய மக்கள் இருக்கின்றீர்களா, இந்த இரவில் என்னிடம் கேளுங்கள், அவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பதினான்காவது நாள் முடிந்து பதினைந்தாவது இரவை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் நேரத்தை சொல்லிய சொன்னார்கள், பதினான்காவது நாள் முடிந்து பதினைந்தாவது இரவு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரியன் மறைவதில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய விசேட ரஹ்மத்தை அடிவானத்துக்கு இறக்கி அடியார்களுக்கு நெருக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றான். தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு தேவைகளுடன் இருக்கின்றோம், எவ்வளவு பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், இன்னும் ஏராளமான பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கின்றது. அந்த இரவை நாங்கள் பயன்படுத்துவோம், அந்த இரவை பயன்படுத்துவோம், அல்லாஹ்விடம் கெஞ்சி மன்றாடுவோம். எந்த அளவுக்கு நாங்கள் தேவையுள்ளவர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை நபிசல்லாஹு அலிசல்லம் அவர்கள் எந்த தேவையும் இல்லாமல் இருந்தோம், இந்த அடியார்களுக்கு இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுவதற்காக அந்த இரவை ஹயாத்தாக்கி இருக்கின்றார்கள். அந்த பதினைந்தாம் நாள் இரவு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவியின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். திடீரென பார்க்கின்றார்கள், நபி அவர்களை காணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பயம் ஏற்பட்டுவிட்டது. தேடி செல்கின்றார்கள், பார்க்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீஇல் அந்த உத்தம சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மையவாடியில் நின்று கொண்டு வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் உங்களுக்கு மோசடி செய்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? சொல்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யார் சொன்னா நீங்கள் மோசடி செய்வீர்கள் என்று நான் பயப்படவில்லை. ஏன், நபிமார்களுக்கு மோசடி என்பது இருக்க முடியாத பண்பு. ஒரு நபிக்கு மோசடி செய்யக்கூடிய பண்பு தன்மை இருக்க முடியாது, அது ஹராம். நான் பயந்தது என்னவென்றால், யார் சொல்லலாம், இந்த இரவு என்னை விட்டுவிட்டு உங்களுடைய வேறொரு மனைவியிடத்தில் சென்று விடுவீர்களோ என்று நான் பயந்தேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, இந்த நாள் இரவு எந்த நாள் தெரியுமா, எந்த இரவு தெரியுமா, இதனுடைய மகிமையை விளங்கப்படுத்துகின்றார்கள். அந்த நாளில் மரணித்த தனது உத்தம தோழர்களுக்கு நபி அவர்கள் இரு கரம் என்று பிரார்த்தித்த இரவு, எங்களுடைய பெற்றோர்கள், எமது உறவினர்கள், எமது குடும்பத்தினர்கள் எத்தனை பேருடைய நல்ல அமல்களின் கேட்டை அல்லாஹ் மூடிவிட்டார். எத்தனை பேர் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இதற்கு பின்னால் கொடுக்கவில்லை. எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், அந்த இரவை நல்ல அமல்களுக்கு பயன்படுத்துவோம், சாலிஹான அமல்களுக்கு பயன்படுத்துவோம். அவர்களுக்கு மூடிவிட்ட எங்களுக்கு அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தின் மூலம் இதுவரை திறந்து இருக்கின்ற அந்த அமல்களுடைய வீட்டை நன்மைகளால் நிரப்புவோம். மரணித்து எமது பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்தினருக்கு துஆ செய்வதற்காக அந்த இரவை பயன்படுத்துவோம். தாய்மார்களே, சகோதரிகள், நிறைய சொன்னார்கள், அத்தனை மனிதர்களுடைய அத்தனை படைப்பினங்களுக்கும் மனிதர்கள் ஜின்களுக்கும் அன்றைய இரவில் அல்லாஹ் பாவ மன்னிப்பை நசைவாக்கி விடுகிறார். அந்த 15வது இரவில் அனைத்து மனித கோடிகளுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்து விடுகிறான். இது சாரார்களை தவிர. ஒன்று சொன்னார்கள் இல்லாலி முஷ்ரிக், ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கக்கூடிய காதர்கள் அவ்வளி முஷாஹின். இரண்டாவது சாரார், அவர்கள் கலிமா சொல்லி இருந்தாலும் கலிமாவுடைய வாழ்க்கை அவர்களுடைய உள்ளத்தில் பதியவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில் குரோதம் இருக்கின்றது. பிறரின் மீது குரோதத்தை, கோபத்தை வைத்து குடும்ப உறவுகளை முறித்து வாழக்கூடிய இந்த மனிதன் இருக்கின்றானே, இந்த இரு சாராருக்கும் அல்லாஹு தஆலா அன்றைய நாளில் பாவ மன்னிப்பை கொடுக்க மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு மனித கோடிகளும் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய அந்த இரவில் எனக்கு பாவ மன்னிப்பு நசைவாகவில்லை என்றால் நான் எவ்வளவு பெரிய திருப்பாக்கியசார். எனவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை, கோபங்களை களைவோம், ஒற்றுமைப்படுவோம். யாரெல்லாம் பிரச்சனையோ குடும்பங்களுக்கு மத்தியில் மன்னிப்பு கேட்போம், ஒற்றுமையை வளர்த்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு பாவ மன்னிப்பை அந்த இரவு நசைவாக்குவானாக. எனவே வரக்கூடிய ரமலானை வரவேற்பதற்காக ஷாபானுடைய இந்த மாதத்தில் தயாராகுவோம். இந்த ஷாபானுடைய மாதத்தை சொல்லப்பட்ட அமல்களை கொண்டு சுன்னத்தான நோன்புகள், குர்ஆன் திலாவத், முடியுமான அளவு சதகா செய்வதன் இவைகளுடன் இந்த 15வது இரவை ஹயாத்தாக்குவதன் மூலம் இந்த மாதத்தை பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் என் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எதையெல்லாம் பேசினோமோ கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.